السلام عليكم ورحمة الله. اللهم لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد سيد الأولين والآخرين، إمام الأنبياء وخاتم المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فريت فريفالت بوشت كاتورم إلام ولا الله سبحانه وتعالى ويمذكا போற்றி துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையில்லாதவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுவின் இறுதி தூதரும் எங்கள் தலைவரும் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அவர்களது வழியை பின்பற்றியவர்கள், பின்பற்றுகிறவர்கள், பின்பற்றவிருப்பவர்கள், அவர்களது உன்னத வழிக்காக உழைக்கக்கூடிய ஆளைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு நெஞ்சங்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சு வாழும்படி ஆரம்பத்தில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசிய செய்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய முபாரக்கான இந்த இல்லத்திலே, அவனின் ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய மறுமையில் நமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வாழ்வாங்க வாழ வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அதை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வது. இரண்டு, அதை அடைய முடியும் என்கிற தன்னம்பிக்கையை பெற்றுக்கொள்வது. மூன்று, அதற்காக அதனை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்வது. நான்கு, அதனை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அதிலே வெற்றியை தர வேண்டும், ஈட்டித் தர வேண்டும் என்பதற்கு அவனிடத்தில் அந்த காரியத்தை பொறுப்பு சாட்டுவது. ஐந்து, அது நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அதனை கைகூட வைக்க வேண்டும் என்பதற்காக அவனிடத்தில் துஆ செய்வது. இந்த ஐந்தும் நம்மிடத்திலே இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இந்த ஐந்தில் இரண்டாவது சொன்ன விஷயம் பற்றி நாம் படிப்பதற்கு எத்தனிப்போம். முதலாவது விஷயம், ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதனை தீர்மானித்துக் கொள்வது, செய்வது, அடைவது என்று. இரண்டாவது விஷயம், அதனை அடைவதற்காக வேண்டி அடைய முடியும் என்கிற தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது. நான் இன்று வெள்ளிக்கிழமை, இன்று அதானுக்கு முன் ஜும்மா தொழுகைக்கு மஸ்ஜிதுக்குள் போய்விடுவேன் என்று ஒருவர் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னால் அதனை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்துக்கொள்வார். இரண்டாவது, அதனை செய்ய முடியும், நான் ஆஜராகி இருப்பேன் மஸ்ஜிதிலே அதான் சொல்வதற்கு முன் என்று அவர் முடியும் என்கிற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வார். மூன்றாவது அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து உரிய நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்து சேர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார். நான்காவது இந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் விட்டு விடுவார். ஐந்தாவது, யா அல்லாஹ், நான் இன்று மஸ்ஜிதுக்குள் முஅத்தின் அதான் சொல்லுகிற வேளையில் ஜும்மா தொழுகைக்கு நான் உள்ளே இருக்க வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று துஆவும் செய்வார். இப்போது நமது காரியங்கள் இபாதத்துகளிலே மட்டுமல்ல, எங்களுடைய தீன் துன்யா சார்ந்த எல்லா விவகாரங்களிலும் அப்படித்தான் அமைய வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே இரண்டாவது அம்சம் இருக்கின்றதே, தன்னம்பிக்கை என்பது பிரதானமான ஒன்று. ஒருவர் ஒன்றை அடைவதற்கு தீர்மானித்ததற்கு பிறகு வரவேண்டிய இரண்டாவது அம்சம், அது கூடவே வந்தாலும் தப்பு அல்ல. அதாவது அதனை அடையலாம், வெல்லலாம், பெறலாம், ஈட்டிக் கொள்ளலாம் என்பதில் மன உறுதி பெறுவது. அவரிடத்திலே, அவருடைய இதயத்திலே, அவருடைய மனதிலே அந்த திட நம்பிக்கை வந்து சேர வேண்டும். நான் வெல்வேன், நான் சாதிப்பேன், நான் செய்து முடிப்பேன், நான் அடைந்து கொள்வேன் என்கிற இந்த உறுதியான நிலையை அவர் அடைந்து கொள்ள வேண்டும் அவருடைய மனதிலே. இதற்கு பெயர் தன்னம்பிக்கையாக இருக்கிறது. அது அவருக்குள்ளே வர வேண்டியது, அவர் சுயமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய நம்பிக்கை என்பதனால் அவருக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை சுய நம்பிக்கையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன் வந்த நபிமார்களும் தங்களுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வேளையிலே வெற்றி பெறலாம் என்கிற திட உறுதி அவர்களிடத்திலே இருந்தது, நம்பிக்கை அவர்களிடத்திலே இருந்தது, அதிலே தமக்கு ஜெயம் கிடைக்கும் என்கிற திடமான நம்பிக்கை தன்னம்பிக்கையும் அவர்களிடத்திலே கூடவே வளர்ந்திருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நம்பிக்கையை வீண்போக செய்யவில்லை. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அதுபோலத்தான் அதே நபிமார்களும் ரசூல்மார்களும் தீனுக்கு வெளியிலே உள்ள உலக விவகாரங்களிலும் அவற்றை தேவைப்படும் போது அடைந்து கொள்வதில் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்கிற போது அடையலாம் என்கிற சுய நம்பிக்கையும் பெற்றவர்களாக இருந்தார்கள். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா படித்து தருகிற போது அவர்களுடைய பல கட்டங்களிலே சூரத்து யூசுஃபிலே அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை பற்றி பேசுகிறான், சுய நம்பிக்கை பற்றி பேசுகிறான். அவர்கள் தான் எல்லா குடும்ப உறவுகளும் அறுக்கப்பட்டு இதற்கு மேல் வாழ்வே இல்லை என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு பால்கிணத்திலே போடப்பட்டதிலிருந்து ஒரு நம்பிக்கை மிக்க வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களுக்கு துன்யா தீன் சார்ந்த விஷயங்களிலே ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னம்பிக்கை இருந்ததை படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் ஒரு கட்டம் தான் அவர்கள் பெரியவர்களாக ஆகிவிட்டார்கள், விற்கப்பட்டவர்கள், சிறை கண்டவர்கள். இப்பொழுது எகிப்தின் மன்னரிடம் அந்தஸ்துக்குரிய மதிப்புக்கு உரிய ஒரு பிரஜையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மன்னரோடு உரையாடியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து யூசுஃபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த உரையாடலின் ஒரு பகுதி தான் قال جعلني على خزائن الارض اني حفيظ عليم. பூமியின் கஜானாக்களுக்கு என்னை அதிபதியாக ஆக்குங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு எகிப்து நாட்டின் அரசனிடம் கோரிக்கை முன்வைக்கிறார்கள். قال جعلني على خزائن الارض, பூமியின் கஜானாக்களுக்கு என்னை பொறுப்பாளராக நியமியுங்கள். இன்னி ஹஃபீதுல் அலீம், நிச்சயமாக நான் பாதுகாப்பவனாகவும் அறிவுள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று தன்னுடைய நிலையையும் தனக்கு இருக்கக்கூடிய தகுதியையும் தனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலையும் சொல்லுகிற நேரத்திலே அதனை தன்னம்பிக்கையோடு சொல்லுகிறார்கள். எகிப்து இருக்கிறதே, அன்பு சகோதரர்களே, அது ஒரு பறக்க செய்யப்பட்ட பூமி. இன்று நேற்று அல்ல, வரலாற்று நெருகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறக்க செய்த பூமிகளுள் குறிப்பிடத்தக்க ஒரு பூமி. அந்த நாடு என்றும் உணவிலே, தானியத்திலே அடுத்தவர்களிடத்திலே கையேந்தும் நிலையில் இருந்தது கிடையாது. உணவிலே சுயநிறைவு கண்ட, தன்னிறைவு கண்ட ஒரு நாடு. அப்படியான ஒரு நாட்டிலே நிறைய துஷ்பிரயோகம் நடைபெற்றது. அரசனின் கீழே இருந்தவர்கள் இன்று போல் அன்றும் தம்முடைய மந்திரி பதவிகளை பயன்படுத்தி, குறிப்பாக இந்த தானியம் உணவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவற்றை சரியாக விதை செய்யும் விஷயம், அவற்றுக்கு தேவையான உணவு நீர்ப்பாசனத்துக்குரிய ஏற்பாடு, வளர்ந்ததற்கு பின்னால் அறுவடை, அறுவடை செய்யப்பட்ட தானியத்தை உணவை மனிதர்களுக்கும் பிரஜைகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பது, இந்த விஷயங்களில் எல்லாம் மிகவும் மோசமான ஒரு மோசடி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவர்களுடைய அந்த ஆட்சியிலே. இதைத்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்டவர்கள், இது வல்ல முறை, இது நிதியான முறையிலே நடைபெற வேண்டும், சரியான உணவு பங்கீடு ஒன்று நீதியாக மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டும், இங்கே பொறுப்பாக இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் இந்த விஷயத்திலே அசமந்த போக்கிலே இருக்கிறார்கள், மட்டுமல்ல அவர்களே இந்த விஷயத்துக்கு திருவிளையாளருக்கு துணை போபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டுதான் அவர்கள் தனக்குள்ளே ஒரு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டால் இதனை செவ்வனே நிறைவேற்ற முடியும் என்று அரசனிடம் போய் கேட்கும் போது என்ன சொன்னார்கள், இந்த பூமியின் கஜானாக்களுக்கு என்னை பொறுப்பாக நியமியுங்கள், என்னிடத்திலே அதனை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதற்குரிய விதையை எப்படி பாதுகாக்க வேண்டும், அறுவடையை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதில் கிடைத்த மகசூலை அறுவடையை எப்படி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் விஷயத்தை பாதுகாக்க வேண்டும், ஒரு பகுதியை மீதப்படுத்தி அடுத்த விளைச்சலுக்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை எல்லாம் பாதுகாக்கிற ஆற்றல் இடத்தில் இருக்கிறது. மட்டுமல்ல அலீம், இந்த விஷயங்கள் பற்றிய அறிவும் தெளிவும் இடத்தில் இருக்கிறது என்பதை தன்னம்பிக்கையோடு அந்த பொறுப்பை தருமாறு அரசரிடத்திலே கேட்பதை படிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசரினால் அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு முன் அல்லது அதுவரைக்கும் நடைபெற்று வந்த உணவு பங்கீட்டில் நடைபெற்ற அநீதியும் அநியாயமும் முற்றுமுழுதாக இல்லாமலாக்கப்பட்டு எகிப்தின் பிரஜைகள் யாவருக்கும் நேர்த்தியாக, கச்சிதமாக, நீதமாக உணவு பங்கீடு கொடுக்கப்படும் வரை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை வைத்துக் கொண்டு அதனை வெற்றிகரமாக செய்து முடித்த வரலாற்றை படிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தன்னம்பிக்கை மிக்க வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் அவர்கள் கொண்டிருந்த ஒரு பகுதியை படிக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சஹாபிகளை பார்ப்போம் என்றால் அவர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எல்லோருடைய மனதிலும் தன்னம்பிக்கை இருந்தது. எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடுவதற்கு போகும்போது அந்த முயற்சியிலே நான் வெற்றி அடையலாம் என்கிற அளவுக்கு அவர்களிடத்திலே நம்பிக்கை இருந்தது. அதனால் அவர்கள் வெற்றியை கண்டார்கள். பத்ர் போர் பற்றி படிக்கிறோம். அதில் எல்லா கட்டங்களுமே சுவாரஸ்யமாக இருந்த போதிலும் நமக்கெல்லாம் விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டம் தான், இரண்டு சிறுவர்கள், பெண்ணாம் பெரிய ஒரு மனிதன், குறைசிகளின் முக்கிய தலைவன் அபூஜகளை கொன்று அந்த இடத்திலே வீழ்த்திய சம்பவமாக இருக்கிறது. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். சஹீஹுல் புகாரியும் தகவல் தருகிறது, சஹீஹு முஸ்லிமும் தகவல் தருகிறது, ஏனைய கிரந்தங்களிலும் இந்த தகவல் கிடைக்க பெறுகிறது. நான் போர்க்களத்திலே பத்ரிலே இருக்கிறேன். திடீரென இரண்டு அன்சாரி சிறுவர்கள் இருவரும் எனக்கு பக்கத்திலே நிற்கிறார்கள். நான் அவர்களுக்கு நடுவே இருக்கிறேன். நான் நிற்கக்கூடிய இடத்திலே எனது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் இரண்டு இரண்டு சிறுவர்கள். அவர்கள் மிகவும் பலசாலிகளாக பராக்கிரமசாலிகளாக இருந்திருந்தால் எனக்கு இருக்க வேண்டுமே என்ற ஆசை. சிறுவர்களை வைத்து அவர்களோடு சேர்ந்து நான் என்ன செய்யலாம்? இப்படி இருக்கிற போது அவர்கள் ஒருவர் என்னிடத்திலே ரகசியமாக குறைந்து விட்டு கேட்கிறார், உங்களுக்கு அபூ ஜஹலை தெரியுமா? ஆம் என்று விட்டு ஏன், என்ன தேவை என்று கேட்டேன். அவர் சொன்னார், உஹ்பிர்து அன்னஹு யஸுப்பு ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. வல்லதீ நஃப்ஸி பியதி லைன் ரஐது லா யுஃபாரிகு ஸவாதி ஸவாதஹ் ஹத்தா யமூத்தல் அஜலு மின்னா. எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் அவனை கண்டேன் என்றால், எம்மில் எவர் முந்தி மௌத்தாகிறாரோ அவர் மௌத்தாகிற வரைக்கும் எனது உடம்பு அவன் உடம்பை பிரிய மாட்டாது என்று சொன்னார். சகோதரர்களே, பிரியமானவர்களே, அபூஜஹல் என்பவன் ஒரு சாதாரணமானவன் அல்ல. ஒரு கொம்பாதி கொம்பன் ஒரு போர்க்களத்திலே ஒரு பெரும் படையிலே இருக்கிற நேரத்திலே சிறுவர்களுக்கு என்ன வேலை, அவர்களால் என்ன நடைபெறலாம் என்று எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு வினாவுக்கு இந்த இடத்திலே இருக்கக்கூடிய நிலையிலேதான் இந்த இரண்டு சிறுவர்களில் ஒருவர் இப்படி வீரவசனம் சொல்கிறார். அவருடைய இதயத்திலே அல்லது மனதிலே குடிகொண்டிருந்தது, அபூஜஹல் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் என்னை விட வயதில் எவ்வளவோ பெரியவனாக இருந்தாலும் என்னை விட உயரத்தில் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் என்னை விட உடம்பால் அவன் எவ்வளவு பருத்தவனாக இருந்தாலும் நான் அவனை கொள்ளலாம் என்கிற சுயநம்பிக்கை அதுதான். அவர் இப்படி சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் அவனை கண்டேன் என்றால் எம்மில் எவர் முந்தி மௌத்தாகிறாரோ அவர் மௌத்தாகும் வரைக்கும், ஒன்று எனக்கு சாவோ அல்லது அவனுக்கு சாவோ, இருவரில் ஒருவர் மரணிக்கலாம், இந்த இரண்டில் ஒன்று நடைபெறும் வரைக்கும் என் உடம்பு அவன் உடம்பை பிரிய மாட்டாது, விடவே மாட்டேன் என்று சொல்லி வைத்தார். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அதுக்கு பிறகு எனக்கு பக்கத்தில் இருந்த மற்றொரு சிறுவரும் என்னை நோண்டிவிட்டு இதே செய்தியை சொல்கிறார். இந்த நேரத்திலே அபூஜஹல் அந்த வழியை வருகிறான், நீங்கள் கேட்கிறவன் இதோ வருகிறான் என்று சொன்ன போது அவர்கள் பாய்ந்து தாக்கி அவரை அந்த இடத்திலே கொலை செய்தார். இது நமக்கு தெரிந்த வரலாற்று சம்பவம். இங்கே அடிக்கோடிட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய வயது என்ன, என்னுடைய நிலை என்ன, எனக்கு இருக்கக்கூடிய வரம் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய திறமை என்ன, என்னுடைய வீரம் என்ன, என்னுடைய ஆயுதம் என்ன, என்னுடைய ஆட்பலம் என்ன என்பதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு முதலில் அந்த இரண்டு சிறுவர்களுக்கும் இருந்த தன்னம்பிக்கையாக இருக்கிறது. முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ், முஅவ்வித் இப்னு அஃப்ரா ரழியல்லாஹு அன்ஹுமா, அந்த இரண்டு சிறுவர்களும் தன்னம்பிக்கைக்கு சிறுவர்களுக்கும் எம்மை போன்ற பெரியவர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வீசிய கையும் வெறும் கையுமாக வந்து சேர்ந்தவர்கள். மக்காவிலே வாழ்கிற காலத்திலே அவர்கள் ஒரு பெரிய குபேரராக, ஒரு பெரிய பணக்காரராக இருந்தவர்கள். அவர்கள் கை வைக்கிற துறையிலெல்லாம் நஷ்டம் என்பதற்கு அங்கே யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் என்றால் அது செல்வத்தின் பிறப்பிடம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, அவர் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்கிற அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா பரக்க செய்திருந்தான். சம்பாதித்த அத்தனையையும் ஒன்றையும் எடுத்து போக முடியாது என்று குறைஷி முஷ்ரிக்களுடைய கடுமையான உத்தரவு. அதனால் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனை செல்வங்களையும் மக்காவிலே விட்டவர்களாக வீசிய கையும் வெறும் கையுமாக மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை போன்றுதான் இதர முஹாஜிர்களும் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவர்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே மதீனா காலத்தின் ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவ ஏற்பாட்டை முஹாஜிர் ஒருவருக்கும் அன்சாரி ஒருவருக்குமாக இணைத்து செய்து வைத்தார்கள். இப்படி இணைத்து வைக்கப்பட்டவர்களுல் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹுமா என்ற இருவரும் ஆவார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை இணைத்து வைக்க நினைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இணையாக ஒருவரை தேடினார்கள். அப்துல் ரஹ்மான் ஒரு சாதாரண ஆள் அல்ல, ஒரு பெரும் வர்த்தகர், ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தவர். அவரோடு ஒத்து போகக்கூடிய அல்லது அவருக்கு ஒத்து வரக்கூடிய ஒருவரை தேடி பார்த்த போது மதீனாவிலே இருந்த ஒரு அவருக்கு நிகராக என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருந்த மற்றும் ஒரு பெரும் வர்த்தகரும் பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரருமாக இருந்த ஹஜ்ரத் அதுபுனர் ரபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களை இணைத்து சகோதரராக ஆக்கி வைத்தார்கள். அதுபுனர் ரபி ரழியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பேசினார்கள். சொன்னார்கள், மதீனாவிலேயே அதிக செல்வங்கள் படைத்தவன் என்று நான் என்று அன்சாரிகளுக்கு தெரியும். நான் தான் அதிக செல்வத்துக்கு சொந்தக்காரன் என்பதை அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், என்னுடைய முழு சொத்துக்களையும் செல்வங்களையும் இரண்டாக பிரித்து அதில் சரி அரைவாசி ஒரு பகுதியை உங்களுக்கு சொந்தமாக தந்து விடுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இதே போன்ற கொடை தர்மம் தயாரத்துக்கு வரலாற்றிலே உதாரணம் காண்பிக்க முடியாது, நிகர்காண முடியாது. எவனோ ஒருவன், எங்கிருந்தோ வந்த ஒருவன், முன்பின் தெரியாத ஒருவன், நேற்று முந்தினைத்து கண்ட ஒருவன், குடும்ப உறவும் இல்லை, நட்புறவும் இல்லை, அயலுறவும் இல்லை, யாரென்றே தெரியாத ஒருவரை எவரோ ஒருவர் சொல்லுகிறார், அவருக்காக வேண்டி நான் எனது முழு அத்தனை சொத்துக்களிலும் அரைவாசியை கொடுக்க வருகிறேன் என்பது ஹஜ்ரத் அதுபுனர் ரபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தான் பார்க்க முடியுமான தர்மமாக இருக்கிறது. பிறகு சொன்னார்கள், இதை விடவும் ஒரு படி விஞ்சி போய் மேலோங்கி போய் சொன்னார்கள், என்னிடத்திலே இரண்டு மனைவியர் இருக்கிறார்கள், அவர்களை இருவரையும் நீங்கள் பாருங்கள், எவர் உங்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கிறார்களோ, இருவரில் யார் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அவர்களை எனக்கு சொல்லுங்கள், நான் தலாக் கொடுக்கிறேன், இக்தா முடிந்ததற்கு பிறகு நீங்கள் அவரையும் மணந்து கொள்ளலாம். சகோதரர்களே, ஒரு உரோஷம் உள்ள மனிதன் தன்னுடைய மனைவியை நேற்று முந்தினைத்து கண்ட ஒருவருக்காக தியாகம் செய்கிற அளவுக்கு, கொடுத்து விடுகிற அளவுக்கு இப்படியான தயால குணம் படைத்தவர்களை உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்திலே உருவாக்கியவர்கள் யாரும் அல்ல, அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுப்பதற்கென்றே மக்களை உருவாக்கி இருந்தார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாமா இருந்தால் பணமும் கிடைக்கிறது, பெண்ணும் கிடைக்கிறது, வேற என்ன தேவை? இவ்வளவு சொத்துக்களும் எதிர்பாராமல் கிடைக்கிறது, எந்த முயற்சியும் இல்லாமல் கிடைக்கிறது, போதாக்குறைக்கு ஒரு பெண்ணும் கிடைக்கிறாள், இதுவல்லவோ சுகம் என்று ஆகா ஆகட்டும் என்று சொல்லியிருப்போம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஅத் இப்னு ரபீ ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக வ மாலிக், அல்லாஹ் உங்களுக்கு உங்களின் செல்வத்திலும் உங்களின் குடும்பத்திலும் பரக்கத் செய்வானாக, துல்லனி அல சூக், எனக்கு பஜாரை காட்டித்தாருங்கள் என்று சொன்னார்கள். இது எதுவும் எனக்கு தேவையில்லை, பஜாரை காட்டித்தாருங்கள் என்று சொன்னார்கள். பனு கைனுக்கா என்ற மதீனாவில் இருக்கக்கூடிய பிரபலமான சந்தை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. ஒன்றும் இல்லாமல் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மீண்டும் இழந்தவற்றையெல்லாம் பெற்று பழைய நிலைக்கு ஆளாகிற அளவுக்கு, அதை விடவும் உயர்ந்த நிலைக்கு ஆளாகிற அளவுக்கு அவர்கள் பனு கைனுக்கா சந்தையிலிருந்து தன்னுடைய வியாபாரத்தை துவக்கினார்கள். சகோதரர்களே, பிரியமானவர்களே, சும்மா கிடைக்கிறது என்பதிலே நம்பிக்கையற்றவர்கள், தன் உடல் உழைப்பிலே நம்பிக்கை கொண்டவர்கள், தன் உடல் உழைப்பிலே நம்பிக்கை கொண்டவர்கள், தனது மூளை உழைப்பிலே நம்பிக்கை கொண்டவர்கள், தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்துவதிலே நம்பிக்கை கொண்டவர்கள், இதுதான் சுயமான முயற்சிக்கு முன் வந்து சேர வேண்டிய சுய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுப்பதற்கும் பழக்கியிருந்த ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்காமல் இருப்பதற்கும் பழக்கியிருந்தார்கள். அந்த சஹாபிகளை, அந்த சமூகத்தை கொடு என்று சொல்வார்கள், கொடுப்பார்கள், எடுக்காமல் இருக்கவும் பழக்கி இருந்ததனால் எடுப்பதற்கு அந்த சஹாபிகள் எவரும் தயாராக இருக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே முயற்சியில் ஈடுபட்டு முனைவு செய்து பகீரத பிரயத்தனம் செய்து அதிலே தன்னம்பிக்கையோடு மனம் தளராது உழைத்து வெற்றி காண்பவர்களாக ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை உருவாக்கி இருந்தார்கள். சகோதரர்களே, ஒரு கட்டத்திலே போர்க்களத்திலே தன்னம்பிக்கை, இன்னும் ஒரு கட்டத்திலே பொருளாதாரத்திலே தன்னம்பிக்கை. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற போது வெறும் 10 வயது, சிறுவராக இருந்த ஒரு சஹாபி. ஆனால் குர்ஆன் என்று வந்துவிட்டால், ஹதீஸ் என்று வந்துவிட்டால், முத்திரை பதித்த ஒரு சஹாபி அவர்களும் தான். நபி அவர்களுடைய காலத்திலே நீண்ட காலம் நபி அவர்களோடு இருந்த வயதில் மூத்த சஹாபிகளை எல்லாம் வென்று ஒரு சிறுவனாக நபி அவர்களோடு குறைந்த காலம் கழித்த ஒரு சஹாபி தான் இவர்களுக்கெல்லாம் மேலே எழுந்து அறிவு விருட்சமாக தன்னை தடம்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், அதற்கு பின்னே இருந்து அவர்களை உந்திக் கொண்டிருந்தது அவர்களிடத்தில் இருந்த திட நம்பிக்கையும் சுயநம்பிக்கையுமாக இருக்கிறது. நபி அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், அவர்களை சொல்கிறார்கள் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது நான் 10 வயதில் இருக்கிறேன், இன்னும் ஒரு அறிவிப்பிலே வான கத்தீன் விருத்த சேதனம் செய்யப்படக்கூடிய வயதில் இருக்கிறேன், அதாவது சடங்கு செய்யப்படக்கூடிய வயதில் இருக்கிறேன். இப்பொழுது போன்றல்லாமல் அரபிகளுடைய காலத்திலே, அன்றைய காலத்திலே, ஜாஹிரிய காலத்திலே, இஸ்லாத்தின் காலத்திலும் தான் 10 வயது 9 வயதுக்கு பிறகுதான் சடங்கு செய்யப்படும். எங்களுக்கும் அப்படித்தான் செய்யப்பட்டது. இப்பொழுதெல்லாம் அந்த நிலை மாறி சிறு வயதிலேயே செய்து விடுகிறோம். அது வேறொரு விஷயம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஹத்னா செய்யப்படக்கூடிய வயதில் இருக்கிறேன். அந்த நேரத்திலே நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவரை நான் கூப்பிட்டேன், ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். அவர்களிடத்திலே அறிவு பெற்ற சஹாபிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இருக்கிற காலத்திலேயே நாம் நபி அவர்களுடைய ஹதீஸை படித்துக் கொள்வோம், வாருங்கள் என்று அழைத்தேன். அவர் சொன்னார், நபி அவர்களுடைய தோழர்கள் இத்தனை பேரும் இருக்கிற போது உங்களிடத்திலா மக்கள் வந்து படிப்பதற்கு வரப்போகிறார்கள் என்று சொல்லி அவர் ஒதுங்கிக் கொண்டார். நான் முயற்சி செய்து படிக்கலானேன். ஒரு சஹாபியிடம் ஒரு ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டால் அவரிடத்திலே நான் போவேன், அவர் இல்லம் ஏகுவேன். கைலூலா நேரமாக இருக்கும், ஜுஹ்ருக்கு முன் அவர் தூங்கி இருப்பார், அவரை எழுப்பாமல் நான் வீட்டுக்கு வெளியே இருந்து கொள்வேன். அந்த நேரத்திலே எனக்கு வாயல் படியிலே அந்த அல்லது வாயிலுக்கு வெளியிலே என்னுடைய குப்பாயத்தை தலையணையாக வைத்து சாய்ந்து கொள்வேன். அதே நேரத்திலே காற்று என் மீது மண்ணை போட்டுவிடும். உங்களுக்கு தெரியும், பாலைவனம் புழுதி வந்து சேரும் அடிக்கிற காற்றுக்கு நான் பொறுமையோடு இருப்பேன். அவர் தூங்கி எழுந்ததற்கு பிறகு வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தால் நான் இருப்பதை கண்டபோது அவர் சொல்வார், எபுனா அம்மி ரசூலில்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் தந்தையின் சகோதரரின் மகனே என்று என்னை விளிப்பார். ஏனென்றால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரராகிய அப்பாஸ் அவர்களுடைய மகன். ஆகவே அவர்களை அப்படி விளிப்பார், சொல்லுவார், நீங்கள் என்னிடத்திலே வர வேண்டிய தேவை என்ன? என்னை வரும்படி ஆள் அனுப்பியிருந்தால் நான் உங்களிடத்திலே வந்திருப்பேன் என்று சொல்வார். சிறியவர்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஆனால் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் சஹாபிகள் எல்லோரும் நபி அவர்களுடைய குடும்பத்தை மதிப்பார்கள். அதிலே வயது பார்க்க மாட்டார்கள், உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார்கள், எல்லோரையும் உயர்வாகவே மதிப்பார்கள். அவர் சொல்வார், அவர்களை சொல்கிறார்கள், நான் சொல்வேன், இல்லை நான் தான் உங்களிடத்திலே படிக்க வருவதற்கு தகுதி பெற்றவன், நான் படிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் ஹதீஸை எடுத்துக்கொண்டு வந்து விடுவேன். இப்படியே சென்றது. ஒரு காலம் வந்தது, மனிதர்கள் எல்லாம் என்னை புடைசூழ இருந்து கல்வி கேள்விகளிலே என்னிடம் ஈடுபட்டிருப்பார்கள், என்னிடத்திலே மார்க்கு சம்பந்தமான கேள்விகளை கேட்பார்கள். இதையெல்லாம் அந்த வாலிபன் பார்த்தான். ஒரு காலம் வந்தது, அந்த காலம் இப்படி அமைந்தது, ஆனால் ஒரு காலத்திலே அலைசேரி நபி அவர்களுடைய வஃபாத்தை தொடர்ந்து வாப்பா, நானும் நீனும் ஒன்றாக போய் நபி அவர்களுடைய தோழர்களிடத்திலே படிப்போமே என்று அழைத்தேனே. அந்த நேரத்திலே எவன் உம்மிடத்திலே மனிதர்கள் வந்து அறிவு படிக்க வருவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதா என்று என்னை சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொண்டானே, அதே ஆள் இப்பொழுது என்னை பார்க்கிறார். மனிதர்கள் எல்லாம் கூடி என்னை புடைசூழ இருந்து அறிவமுதம் அருந்துகிறார்கள். அவர் என்னை பார்த்து விட்டு சொன்னார், இந்த இளைஞன் என்னை விட புத்திசாலியாக இருந்தான் என்று சொன்னார். அன்பர்களே, பிரியமான தோழர்களே, இது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கல்வி பெறலாம், அதற்கு இந்த நேரத்தில் இருந்தே ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டும், அதில் தளர்ந்து விடக்கூடாது என்கிற மன உறுதி எடுத்துக்கொண்டு, மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு ஒரு தன்னம்பிக்கையை தனக்குள்ளே வைத்ததனால் தான் அவர்கள் பிற்காலத்திலே இப்படியான ஒருவராக மாற முடியுமாக இருந்தது. இது சஹாபிகளிடம் கல்வியில் அறிவு பெறுவதில் இருந்த சுயநம்பிக்கையை காட்டுகிறது. இப்படி ஒன்று இரண்டல்ல சகோதரர்களே, நபிமார்களுடைய வரலாற்றிலும் சஹாபிகளின் வரலாற்றிலும் பின்வந்தவர்களுடைய வரலாற்றிலும் தன்னம்பிக்கைக்கு நிறைய 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 பாடங்கள் இருக்கின்றன. எனவே அன்பு அருமையான தோழர்களே, நாம் தீன் துன்யா சார்ந்த எல்லா காரியங்களிலும் இபாதத்துகள் உட்பட இதர எல்லா விஷயங்களிலும் நமக்கு முதலாவது வளர்த்துக் கொள்ள வேண்டிய நம்பிக்கை தன்னம்பிக்கையாக இருக்கிறது. நான் அடையலாம், வெல்லலாம், பெறலாம், உயரலாம், பறக்கலாம் என்கிற நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. முடியாது, சாதிக்க முடியாது, வெல்ல முடியாது, அல்லது ஐமிச்சம் வளரலாமா, உயரலாமா, சிகரம் தொடலாமா, நட்டமா போய்விடுமோ, கஷ்டம் வந்து விடுமோ என்றெல்லாம் எடுத்த எல்லா விஷயத்திலும் இரண்டாவது ஒரு பார்வை பார்ப்பது, நெகட்டிவாக பார்ப்பது, எல்லா பக்கத்திலும் நாம் நல்ல பக்கங்களை விட்டுவிட்டு தீய பக்கங்களை மட்டும் பார்த்து அந்த முயற்சிகளிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது, எல்லா விஷயங்களிலும் ரிஸ்கை, அதாவது ஏற்படக்கூடிய நஷ்டத்தை, நஷ்டத்துக்கான வாய்ப்பை மட்டுமே பார்த்து நாம் ஒதுங்கிக் கொள்வோம் என்றால் வாழ்க்கையிலே ஒருபோதும் நமக்கு தன்னம்பிக்கை வரமாட்டாது, நாம் எந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டோம், அடையவே மாட்டோம், சாதிக்கவும் மாட்டோம். எனவே அன்பு நெஞ்சங்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்கள் தங்களுடைய வியாபார முயற்சிகளிலே நம்பிக்கை வேண்டும், உத்தியோக முயற்சிகளிலே நம்பிக்கை வேண்டும், எல்லோரிடத்திலும் இபாதத்துகளில் நம்பிக்கை வேண்டும். நான் தஹஜ்ஜுது தொழுவேன் என்கிற முயற்சியோடு நிச்சயமாக நாம் அந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு எழும்பலாம் தொழலாம் என்கிற திருநம்பிக்கை நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது, மன உறுதி அவசியம் தேவைப்படுகிறது. நான் சுபஹை மஸ்ஜிதிலே முதல் ஜமாஅத்தோடு தொழுவேன் என்பதற்கு முயற்சி செய்வதோடு என்னால் அதனை செய்ய முடியும் என்கிற சுய நம்பிக்கை தேவைப்படுகிறது. இபாதத்துகள் போன்றுதான் மற்ற எல்லா விஷயங்களிலும் சகோதரர்களே, படிக்கிற மாணவர்களும் நான் இந்த பாடத்தை படிக்கலாம், எனக்கு விளங்கிக் கொள்ளலாம், அதற்கு தேவையான விஷயங்களை நான் சாதித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை நான் வளர்த்துக் கொள்ளலாம், இப்படியான நம்பிக்கை வேண்டும். பரீட்சை என்பது எனக்கு ஒரு சாதாரண விஷயம், அது என்னை கீழே போடுவதற்கு அல்ல, நான் அதனை கீழே போடுவதற்கு, அப்படியான ஒரு மன வலிமை கூடிய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள். பரீட்சை ஒன்றும் பரீட்சை அல்ல என்கிற அளவுக்கு, தோல்வி ஒன்றும் தோல்வி அல்ல, தோல்விக்கு தோல்வி கொடுக்கக்கூடிய மன தைரியம் வேண்டும் சகோதரர்களே. எவனும் எங்களை வீழ்த்துவதற்கு வந்தாலும் அவன் வீழ்ந்து போவான் என்ற அளவுக்கு எனது முயற்சி மேலோங்கி நிற்க வேண்டும், அந்த முயற்சிக்கு முன் என்னுடைய தன்னம்பிக்கை மேலோங்கி இருக்க வேண்டும், என் பாதையிலே குறுக்க நிற்கக்கூடிய, என் பாதையிலே எனக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய, தொந்தரவு செய்யக்கூடிய எவனும் எவனும் எனக்கு முன்னே ஒரு கணம் கூட நின்று பிடிக்க முடியாது என்கிற அளவுக்கு நான் எழுந்து நின்றால்தான் என் எதிரியும் கூட என் முன்னே தோல்வியை தழுவிக் கொள்வான். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இந்த மன வலிமை, இந்த தைரியம் இருந்ததனால் தான் அன்று முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். நமக்கும் இந்த தைரியம் தேவைப்படுகிறது சகோதரர்களே. ஆகவே அடையலாம், வெல்லலாம், சாதிக்கலாம், உயரம் தொடலாம், உச்சாணியை அடையலாம், சிகரத்தின் மேலே எழுந்து நிற்கலாம் என்கிற அளவுக்கு நம்மை மாற்றிக்கொள்வோம். தீன் விடயத்திலும் தான், துன்யா விடயத்திலும் தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்குள்ளே தன்னம்பிக்கையை வளர்த்து வைப்பானாக. இறுதி மூச்சு வரைக்கும் நாம் தன்னம்பிக்கை வந்து விடாமல் வாழ்கிற பாக்கியத்தை தருவானாக. யாவா, நமக்கு அனைத்து விவகாரங்களிலும் தன்னம்பிக்கையை ஊட்டி வைப்பாயாக. எங்கும் எப்பொழுதும் தோல்விக்கு முன் பயந்து நிற்பவர்களாக, எப்பொழுதும் ரிஸ்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பவர்களாக இல்லாமல், எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் துணிந்து போகக்கூடிய மன தைரியத்தை எமக்கு தந்தருள்வாயாக, மன உறுதியை தந்தருள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.